லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன திருவருகை கால சிந்தனை, திருத்தந்தையின் நண்பகல் மூவேளை ஜப உரை, திருத்தந்தையர் வரலாறு மற்றும் செய்திகள். விண்மீன் காட்டும் பாதையில் இருப்பதில் மனநிறைவு.
டிசம்பர் 9 தேதி அனைத்துலக ஊழல் எதிர்ப்பு நாள், உலக மனித உரிமைகள் தினத்திற்கு முந்தைய நாள். ஊழலற்ற உலகம் படைக்க வேண்டுமெனில் முதலில் நேர்மையான மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்களால்தான் மன உறுதியோடு அநீதி கண்டு அஞ்சாமல் போராட முடியும், கொண்ட கொள்கைக்காக உயிரை விடவும் தயாராக இருக்க முடியும். நற்செய்தியில் பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு மனிதராக திருமுழுக்கு யோவானை நாம் காண்கின்றோம்.
மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என இயேசுவே அவருக்கு உலகில் உயரிய இடத்தை கொடுக்கின்றார். இன்று ஊழலை எதிர்ப்பவர்கள் உயிரோடு வாழ முடிவதில்லை, அப்படியே தப்பி பிழைத்தாலும் அவர்களை நிம்மதியாக உறங்க விடுவதில்லை இந்த உலகு. புனித திருமுழுக்கு யோவானுக்கு நடந்ததும் அதுதான். ஓர் அரசின் அநீத தன்மையை எதிர்த்து துணிச்சலோடு குரல் எழுப்பினார். தலை துண்டிக்கப்பட்டு தட்டில் வைக்கப்பட்டதுதான் அவருக்கு கிடைத்த பரிசு.
பாலைவனத்தின் கூக்குரலாக மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுத்த திருமுழுக்கு யோவான்தான் அவரே உலகின் செம்மறி என்று இயேசுவை உலகிற்கு அடையாளம் காட்டுகிறார். அதோடு அவர் நின்றுவிடவில்லை. அந்த பாலை நிலத்து கூக்குரல் ஏரோதின் அரண்மனையிலும் எதிரொலித்தது. சிங்கத்தை அதன் குகைக்குள்ளேயே சந்திக்கிறார் திருமுழுக்கு யோவான். நீதிக்காக மறை சாட்சியாகவும் மாறுகின்றார்.
ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கை பெறுங்கள். மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று முழங்கிய திருமுழுக்கு யோவான், இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என அதற்கான வழிகளையும் காட்டுகின்றார்.
உலகில் ஊழல்கள் குறைய வேண்டுமென்றால் இருப்பதில் மனநிறைவு அடைய வேண்டும். அதாவது, உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்று கூறிய திருமுழுக்கு யோவானின் அழைப்பு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நுழைந்து செயலாக்கம் பெற வேண்டும்.
அநீதிகளைக் கண்டு வாய்மூடி மவுனியாக அதற்கு துணை போகாமல் சமுதாய சீர்திருத்தத்திற்கு நம் கைகளை இணைப்போம்.
ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள் என்பதுதான் திருவருகை காலத்தில் நமக்கு விடப்படும் அழைப்பு.
திருத்தந்தையின் மூவேளை ஜப உரை மிகச் சிறிய வீட்டின் சுவர்களுக்குள் வரலாற்றையே மாற்றியமைத்த இறைவன்.
அன்பு நெஞ்சங்களே, டிசம்பர் 8 தேதி திரு அவையில் அமல அன்னை பெருவிழா. இத்தாலி நாடு முழுவதற்கும் இந்த நாள் விடுமுறை நாளாகும். ஒவ்வொரு புதன்கிழமை என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கி வரும் புதன் மறைக்கல்வி உரை இந்த பெருவிழாவை ஒட்டி இடம்பெறவில்லை. ஆனால் பெருவிழா நாட்களில் அவர் வழங்கும் நண்பகல் மூவேளை ஜப உரையை இந்நாளிலும் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் குழுமியிருந்த திருப்பயணிகளுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கினார்.
Ci fa entrare nella sua casa di Nazaret, dove riceve l'annuncio dell'angelo. Tra le mura di casa una persona si rivela meglio che altrove. E proprio in quella intimità domestica.
இன்றைய திருப்பலி நற்செய்தி வாசகம் இறை தூதரின் அறிவிப்பை அன்னை மரியா அவர்கள் பெற்ற நாசரேத்தூர் இல்லத்திற்கு நம்மையும் அழைத்துச் செல்கின்றது. வேறு எங்கேயும் விட தன் சொந்த வீட்டின் சுவர்களுக்குள்தான் ஒருவரால் தன்னை அதிகம் அதிகமாக வெளிப்படுத்த முடியும். அதைத்தான் இங்கும் காண்கின்றோம். அன்னை மரியாவின் இதயத்தின் அழகு இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அருள் நிறைந்தவர் என்று இறை தூதர் அன்னை மரியாவை அழைக்கின்றார். அருள் நிறைந்தவர் என்றால் அவர் தீயவைகளை தன்னில் கொண்டிராதவர், பாவமற்றவர், தூய்மையானவர் என அர்த்தம். இறை தூதரின் வார்த்தைகளை கேட்டதும் அன்னை மரியா கலங்கி நிற்பதை காண்கின்றோம். அவர் திகைப்புற்றது மட்டுமல்ல, கலக்கமும் அடைகின்றார். இறை தூதரின் வார்த்தைகள் அன்னை மரியாவுக்கு மிக பெரிதாக தெரிகின்றன. தன் தாழ்நிலையை உணர்ந்து அவர் செயல்பட்டது இறைவனை கவர்கின்றது. தன்னை பற்றி மிக பெரியதாக எண்ணீராத அன்னை மரியா மிகப்பெரும் வாழ்த்தை கேட்டதும் அவரின் இதய அழகு வெளிப்படுவதை பார்க்கின்றோம். அவர் தன்னை பற்றி எண்ணவில்லை, மாறாக எப்போதும் இறைவனை குறித்தும் தனக்கு அடுத்திருப்பவர் குறித்தும் அக்கறையுடன் இருக்கின்றார். அருள் நிறைந்தவர் என இறை தூதர் அன்னை மரியாவை வாழ்த்தியது நாசரேத் சதுக்கத்தில் இடம்பெறவில்லை, மாறாக நான்கு சுவர்களுக்குள் மறைவாக இடம்பெற்றது. அதுவும் அன்னை மரியாவின் தாழ்ச்சியுடன் இடம்பெற்றது. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இது நமக்கு மிக உன்னத செய்தி. மிகச் சிறிய வீட்டின் வறிய சுவர்களுக்குள் இறைவன் வரலாற்றையே மாற்றியமைக்கின்றார். நாமும் தாழ்ச்சியுடன் இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் நம்மை திறந்தாலே போதும், அரும்பெரும் செயல்கள் ஆற்ற முடியும் என இறைவன் காட்டுகின்றார். இன்றும் நம் தினசரி வாழ்வில் அனைத்து சூழல்களிலும் அரும்பெரும் செயல்கள் ஆற்ற வேண்டுமென இறைவன் எதிர்பார்க்கின்றார். நம் தினசரி வாழ்வு நடவடிக்கைகளில் இறைவன் பெரியன ஆற்ற ஆவல் கொள்கின்றார்.
நமக்கு அருளை வழங்குமாறு அன்னை மரியாவிடம் கேட்போம். நற்செய்தி வேறு, வாழ்வு வேறு என்ற தவறான எண்ணத்திலிருந்து விடுதலை பெறவும், திருவுருவப் படங்களையும் புனித அட்டைகளையும் சார்ந்தது அல்ல புனிதத்துவம், மாறாக தாழ்ச்சியிலும் மகிழ்விலும் தினசரி வாழ்வை வாழ்வதில் நாம் தூண்டப்படுவதை அது சார்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளவும், கடவுளுக்கும் நமக்கு அடுத்திருப்பவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்மிலிருந்து நாம் விடுதலை பெறவும் அன்னை மரியாவின் அருள் உதவியை நாடுவோமாக. மனம் தளராதிருப்போம். நம்முள் புனிதத்துவத்தை கட்டியெழுப்ப தேவையானவற்றை இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ளார். அன்னை மரியாவின் இரக்கம் நிறைந்த கண்கள் நம்மை நோக்கி திருப்பப்பட அவரை அனுமதிப்போம். தன்னை நாடி வந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை.
இவ்வாறு புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் குழுமியிருந்த திருப்பயணிகளுக்கு நண்பகல் மூவேளை ஜெவ்வுரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக்க ஆசீரையும் அளித்தார்.
Sit nomen Domini benedictum.
Ex hoc omnum et usque in saeculum.
Aiutorium nostrum in nomine Domini.
Qui fecit caelum et terram.
Benedicat vos omnipotens Deus, Pater, Filius et Spiritus Sanctus. Amen.
திருத்தந்தையர் வரலாறு. திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட்.
ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, திருச்சபையின்
திருத்தந்தை இரண்டாம் ஒனோரியஸ் அவர்கள் இறந்த மறுநாள் காலையிலேயே, அதாவது 1130 பிப்ரவரி மாதம் 14 திருத்தந்தை இரண்டாம் ஒனோரியஸ் அவர்களுக்கு ஆதரவான கர்தினால்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட். ஆனால் இது நடந்த 3 மணி நேரத்திலேயே வயது முதிர்ந்த ஏனைய ஆயர்களோ பியத்ரோ பியர் லியோனி என்ற கர்தினாலை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தனர். அவரும் இரண்டாம் அனாக்லிட்டஸ் என்ற பெயரை எடுத்துக்கொண்டார். மீண்டும் திரு அவையில் 2 தேர்வுகள். பெரும்பாலான ஆயர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை இரண்டாம் அனாக்லிட்டஸ் அவர்கள் புனித பேதுரு பெருங்கோவிலில் பிப்ரவரி 23 1130 திருத்தந்தையாக பொறுப்பேற்க, அதே நாளில் புதிய திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட் அவர்கள் சாந்தா மரியா நோவா என்ற கோவிலில் வைத்து திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட் அவர்களால் புனித பேதுரு பெருங்கோவிலிலோ லாத்தரன் பெருங்கோவிலிலோ நுழைய முடியாத நிலை இருந்தது. ஏனெனில் ரோமுக்குள் எதிர்த்திருத்தந்தை இரண்டாம் அனாக்லிட்டஸ் அவர்களுக்கே நல்ல ஆதரவு இருந்தது. எனவே திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட் அவர்கள் தனக்கான ஆதரவை தேடி பிரான்சுக்கு பயணமானார். பிரான்ஸ் மன்னர் 6 லூயியும் இங்கிலாந்து மன்னர் 1 ஹென்ரியும் திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட்டுக்கே தங்கள் ஆதரவை வழங்கினர். நார்பர்டைன் துறவு சபையை ஆரம்பித்த ஆயர் நார்பர்ட்டின் உதவியுடன் ஜெர்மன் மன்னர் மூன்றாம் லோத்தேரின் ஆதரவையும் பெற்றிருந்தார் திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட்.
திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட்டுக்கு ஆதரவாக தன் படைகளை 1133 ரோம் நோக்கி வழிநடத்திச் சென்றார் ஜெர்மன் மன்னர் மூன்றாம் லோத்தேர். இருப்பினும் புனித பேதுரு பெருங்கோவிலை அவரால் கைப்பற்ற முடியவில்லை. ஆகவே லாத்தரன் பெருங்கோவிலில் மன்னர் மூன்றாம் லோத்தேரின் முடிசூட்டு விழா திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட் அவர்களால் நடத்தி வைக்கப்பட்டது. மன்னர் மூன்றாம் லோத்தேர் ரோமில் இருந்த வரையில் திருத்தந்தைக்கு எவ்வித பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் அவர் ஜெர்மனிக்கு திரும்பியபின் பிரச்சினைகள் துவங்கின. திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட் ரோம் நகரில் இருக்க முடியாமல் பீசா நகர் சென்றார். இப்படி திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட்டுக்கும் எதிர் திருத்தந்தை இரண்டாம் அனாக்லீட்டஸுக்கும் இடையேயான மோதல் 8 ஆண்டுகள், அதாவது 1138 ஜனவரி 25 திருத்தந்தை இரண்டாம் அனாக்லீட்டஸ் இறக்கும் வரை தொடர்ந்தது. இதற்கிடையில் அத்திருத்தந்தை இறந்தவுடன் அவரிடத்தில் 4 விக்டர் என்பவர் எதிர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவர் இப்பிரச்சினைகளில் ஈடுபட விருப்பமின்றி பதவி விலகியதால் எல்லாம் சுமூகமாகியது. 1139 திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட் அவர்கள் 1000 ஆயர்கள் மற்றும் திரு அவை அதிகாரிகளுடன் இரண்டாம் லாத்ரன் அவையை கூட்டி எதிர் திருத்தந்தை இரண்டாம் அனாக்லிட்டஸ் அவர்களின் 8 பதவி காலத்தில் மேற்கொண்ட செயல்பாடுகள் அனைத்தும் செல்லாதவை என அறிவித்தார். 1143 செப்டம்பர் மாதம் 24 காலமானார் திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட்.
1143 அக்டோபர் மாதம் 3 பதவிக்கு வந்த திருத்தந்தை இரண்டாம் செலஸ்டின் அவர்களை குறித்து வருகிற வாரம் நாம் நோக்குவோம்.
திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட் குறித்து இன்றைய திருத்தந்தையர் வரலாறு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
December 8 புதனன்று சிறப்பிக்கப்பட்ட அமல அன்னை மரியா பெருவிழாவன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோம் நகரிலும் மற்றும் உலகெங்கிலும் வாழும் மக்களின் நலனுக்காக அன்னை மரியாவிடம் உருக்கமாக மன்றாடினார். இப்புதன் ரோம் நேரம் காலை 6:15 வத்திக்கானிலிருந்து ரோம் மாநகரில் அமைந்துள்ள இஸ்பானிய வளாகம் சென்று அவ்விடத்தில் உயர்ந்ததொரு தூணின் உச்சியில் நிறுவப்பட்டுள்ள அன்னை மரியா திருவுருவத்திற்கு முன் வேண்டுதல்களை எழுப்பிய பின் ரோம் மேரி மேஜர் அன்னை மரியா பெருங்கோவில் சென்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். திருத்தந்தை தனிப்பட்ட முறையில் நிறைவேற்றிய இந்த நிகழ்வு குறித்து செய்தியாளர்களிடம் அறிவித்த திருப்பிட தகவல் தொடர்பு மையத்தின் இயக்குநர் மத்தேயு புரூனி அவர்கள், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்புதன் காலையில் இஸ்பானிய வளாகம் சென்று அன்னை மரியாவின் திருவடிகளில் வெள்ளை ரோஜா மலர்கொத்தை அர்ப்பணித்து ஜெபித்தார் என்று கூறினார். இஸ்பானிய வளாகத்திலிருந்து மேரி மேஜர் பெருங்கோவில் சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அப்பெருங்கோவிலில் வணங்கப்பட்டு வரும் சாலுஸ் போப்புலி ரொமானி, அதாவது ரோம் மக்களின் பாதுகாவலரான அன்னை மரியாவின் திருப்படத்தின் முன்பாக திருத்தந்தை ஜெபித்தார் என்று திருப்பிட தகவல் தொடர்பு மையம் அறிவித்துள்ளது.
அன்னை மரியா பாவம் ஏதுமற்றவராய் பிறந்தார் என்ற மரபு வழி பக்தி முயற்சி கீழே வழிபாட்டு முறை திருவவைகளில் மிகவும் பரவலாக சிறப்பிக்கப்பட்டது. எனினும் மரியா பாவமற்றவராய் பிறந்தார் என்ற கோட்பாடு கத்தோலிக்க திருவவையில் 1854 நிறுவப்பட்டது. திருத்தந்தை 9 வயசவர்கள் 1854 டிசம்பர் 8 சொல்லிலடங்கா இறைவன் என்ற பெயரில் வெளியிட்ட திருமடல் வழியே அன்னை மரியா பாவம் ஏதுமற்றவராய் பிறந்தார் என்ற மறை உண்மையை கத்தோலிக்க திருஅவையின் கோட்பாடாக வெளியிட்டார். இந்த கோட்பாடு வெளியிடப்பட்டதற்கு அடுத்த 1855 உரோம் நகரில் இஸ்பானிய சதுக்கத்தில் அன்னை மரியாவின் திருவுருவத்தை தாங்கி நிற்கும் தூணுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வை நற்செய்தி அறிவிப்பு பணி பேராயத்தின் அன்றைய தலைவராக பணியாற்றிய கருதினால் ஜாக்கமோ பிரான்சோனி அவர்கள் முன்னின்று நடத்தினார். அன்னை மரியா பாவம் ஏதுமற்றவராய் பிறந்தார் என்ற மறைவுண்மை வெளியான 1854 முதல் நூற்றாண்டை அன்னை மரியாவின் யூபிலி என்று கொண்டாட திருத்தந்தை 12 பயஸ் அவர்கள் கத்தோலிக்க மக்களுக்கு பணித்தார். கத்தோலிக்க திருவையில் முதன்முறையாக அறிவிக்கப்பட்ட அன்னை மரியாவின் யூபிலி ஆண்டை துவக்கி வைக்கும் நோக்கத்துடன் 1953 டிசம்பர் 8 திருத்தந்தை 12 பயஸ் அவர்கள் ரோம் மாநகரின் இஸ்பானிய வளாகத்திற்கு சென்று அன்னை மரியாவுக்கு வணக்கம் செலுத்தினார்.
இத்தாலி நாட்டில் தனிமை என்ற இருளில் துன்புறுவோருக்கு உதவிகள் செய்து வரும் OSA எனப்படும் இத்தாலிய சமுதாய மற்றும் தொழில் கூட்டுறவு சங்கத்தின் பணிகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பாராட்டியுள்ளார். OSA அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிக்கு திருத்தந்தை வழங்கிய ஒரு நேர்காணலில், இந்த அமைப்பினர் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் ஆற்றி வரும் பணிகளை பாராட்டியதோடு இந்த உலகத்தில் பேணிக்காக்கும் கலாச்சாரத்தை எவ்வாறு வளர்ப்பது என்பது குறித்து தன் கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். கனிவுள்ள மனம் என்பது வெறும் கருத்தளவு சிந்தனை அல்ல, மாறாக அது மக்களின் துயரங்களில் பங்கேற்று அவர்களோடு நம் அருகாமையை வெளிப்படுத்தும் செயல்பாடு என்றும், இந்த அருகாமை அவர்களது வாழ்வில் நாம் பங்கேற்பது அவர்களது துயர்களை துடைப்பது என்ற பல வடிவங்களில் வெளிப்படுகிறது என்றும் திருத்தந்தை இந்த பேட்டியில் எடுத்துரைத்தார். இப்பேட்டியில் மருத்துவமனைகள் குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டபோது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், தான் சில மாதங்களுக்கு முன் மருத்துவமனையில் இருந்த நேரத்தை நினைவு கூர்ந்து தன்னை பராமரித்தவர்களுக்கு நன்றி கூறிய அதேவேளை, பொதுவாக மருத்துவத்துறையில் இன்னும் மனித நேயத்துடன் கூடிய தனிப்பட்ட பராமரிப்பு கலாச்சாரம் வளர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
அண்மையில் இந்தோனேசியாவில் செமேரு எரிமலை வெடித்துச் சிதறியதால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து வேதனையடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது இதயபூர்வமான உடனிருப்பை பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரோடும் வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். திருத்தந்தையின் பெயரால் திருப்பீடச் செயலர் கருதினால் பியோத்ரோ பரோலின் அவர்கள் கையெழுத்திட்டு அனுப்பியுள்ள செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இச்செய்தியில், இந்த பேரிழிவினால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் வலிமையும் அமைதியும் நிறைந்த தனது தெய்வீக ஆசீர்வாதங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் வழங்குவதாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளை இச்செவ்வாயன்று பார்வையிட்ட இந்தோனேசியாவின் தலைவர் ஜோகோ விதோலோ அவர்கள், இந்த ஜாவா தீவு சம்பவத்தால் மிகவும் சேதமடைந்த வீடுகள் அனைத்தையும் சரி செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார்.
இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள புனித யோசேப்பு பள்ளியில் டிசம்பர் 6 இத்திங்களன்று இந்து அடிப்படைவாதிகள் அத்துமீறி நுழைந்து அந்த பள்ளியை சேதமடைய செய்துள்ளனர் என்று யூகா செய்திக்குறிப்பு ஒன்று கூறுகிறது. இப்பள்ளியில் மாணவர்கள் அரசு தேர்வுகளை எழுதி வந்த வேளையில் 500 அதிகமான இந்து அடிப்படைவாதிகள் ஜெய் ஸ்ரீராம் என்ற கூச்சலுடன் பள்ளிக்குள் இரும்பு கம்பிகளையும் கற்களையும் கொண்டு வந்து பள்ளியின் மீது தொடர்ந்து கற்களை வீசினர் என்று கூறப்படுகிறது. இந்த கலவரத்தால் திகிலடைந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பான அறைகளுக்கு மாற்றி தங்கள் தேர்வினை தொடர்ந்து எழுத உதவி செய்தனர் என்றும் யூகா செய்தி கூறுகின்றது.
இத்துடன் அன்பர்களே, வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.